சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 2, 2025. தலைப்பு: கிறிஸ்து இயேசு. கோல்டன் முறை. வெளிப்படுத்தின விசேஷம். இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. வெளிப்படுத்தின விசேஷம். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதின் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் என்னப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போலிருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கேயன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரந்தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வவல்லமையுள்ள தேவனுடைய உக்கிரகோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொட்டையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து லூக்கா. ஆறாம் மாதத்திலே காபிரியே என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமம் உள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே, வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனைக் கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டது என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர்வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி என்னப்பட்ட அவளுக்கு இது ஆறாம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். யோவான். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையைக் கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான். பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாயிருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கையுண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறாவிற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்து கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாகாதிருங்கள் என்றார். பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். மார்க்கு. பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்தபோது அவர்களை சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறதையும் அவர்களோடே வேதபாரகர் தர்க்கிக்கிறதையும் கண்டார். ஜனங்கள் எல்லாரும் அவரை கண்டவுடனே மிகவும் ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து அவருக்கு வந்தனம் செய்தார்கள். அவர் வேதபாரகரை நோக்கி, நீங்கள் இவர்களோடே என்னத்தை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து முறைதள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். லூக்கா. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது பரமண்டலங்களிலிருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். யோவான். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நானே திராட்சை செடி, நீங்கள் குடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். யோவான். இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். ஆமென். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். மனிதன் கடவுளால் ஆளப்படும் போது எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளும் எப்போதும் இருக்கும் மனத்தால் கடவுளால் எல்லாம் சாத்தியம் என்பதை மனிதன் அறிவான். நோயுற்றவர்களை குணப்படுத்தும் இந்த உயிருள்ள சத்தியத்திற்கான ஒரே வழி கிறிஸ்து இயேசுவால் கற்பிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்ட தெய்வீக மனதின் அறிவியலில் காணப்படுகிறது. மனிதனால் உருவாக்கப்பட்ட கோட்பாடுகள் குறைந்து வருகின்றன. அவை துன்ப காலங்களில் வலுவடைந்து விடவில்லை. கிறிஸ்துவின் சக்தி இல்லாமல் கிறிஸ்துவின் கோட்பாடுகளையோ அல்லது கிருபையின் அற்புதங்களையோ அவை எவ்வாறு விளக்க முடியும்? கிறிஸ்தவ குணப்படுத்துதலின் சாத்தியத்தை மறுப்பது. முதல் நூற்றாண்டில் அதற்கு தெய்வீக சக்தியையும் அதன் வியக்கத்தக்க மற்றும் நிகரற்ற வெற்றியையும் அளித்த அந்த மூலகத்தையே கிறிஸ்தவத்திற்கு கொள்ளையடிக்கிறது. உண்மையான லோகோக்கள் என்பது கிறிஸ்தவ அறிவியல். முரண்பாட்டை வெல்லும் நல்லிணக்கத்தின் இயற்கையான விதி. இந்த அறிவியல் இயற்கைக்கு அப்பாற்பட்டது அல்லது இயற்கைக்கு அப்பாற்பட்டது என்பதனாலோ அல்லது அது தெய்வீக சட்டத்தின் மீறல் என்பதனாலோ அல்ல. மாறாக அது கடவுளின் மாறாத சட்டம் நல்லது என்பதனாலோ தெளிவாக தெரிகிறது. இயேசு கூறினார், நீர் எப்போதும் எனக்கு செவி சாய்ப்பீர் என்று எனக்கு தெரியும். அவர் லாசருவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், புயலை அடக்கினார், நோயுற்றவர்களை குணப்படுத்தினார், தண்ணீரில் நடந்தார். பொருள் எதிர்ப்பை விட ஆன்மீக சக்தியின் மேன்மையை நம்புவதற்கு தெய்வீக அதிகாரம் உள்ளது. ஒரு அதிசயம் கடவுளின் சட்டத்தை நிறைவேற்றுகிறது, ஆனால் அந்த சட்டத்தை மீறுவதில்லை. இந்த உண்மை தற்போது அற்புதத்தை விட மர்மமாக தெரிகிறது. இந்த அதிசயம் எந்த ஒழுங்கையும் அறிமுகப்படுத்தவில்லை, ஆனால் கடவுளின் மாறாத சட்டத்தின் அறிவியலை நிறுவுவதன் மூலம் முதன்மையான ஒழுங்கை வெளிப்படுத்துகிறது. ஆன்மீக பரிணாமம் மட்டுமே தெய்வீக சக்தியை பயன்படுத்துவதற்கு தகுதியானது. இன்று இஸ்ரேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தி கடவுள் வனாந்தரத்தில் ஒரு மேசையை வழங்க முடியுமா என்று கேட்பதன் மூலம் யூதர்களின் குற்றத்தை மீண்டும் செய்யும் ஆபத்து உள்ளது. கடவுளால் என்ன செய்ய முடியாது? கிறிஸ்தவம் அறிவியலாக இருக்க வேண்டும் என்றும் அறிவியல் கிறிஸ்தவமாக இருக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. இல்லையெனில் ஒன்று அல்லது மற்றொன்று பொய்யானது மற்றும் பயனற்றது. ஆனால் இரண்டும் முக்கியமற்றது அல்லது பொய்யானது அல்ல. மேலும் அவை ஆர்ப்பாட்டத்தில் ஒரே மாதிரியானவை. இது ஒன்று மற்றொன்றுடன் ஒத்ததாக இருப்பதை நிரூபிக்கிறது. இயேசு கற்பித்தபடி கிறிஸ்தவம் ஒரு நம்பிக்கையோ சடங்குகளின் அமைப்போ அல்லது ஒரு சடங்கு சார்ந்த யெகோவாவின் சிறப்பு பரிசோ அல்ல. ஆனால் அது தெய்வீக அன்பின் பிழையை நீக்கி நோயாளிகளை குணப்படுத்துவதை வெளிப்படுத்துவதாகும். கிறிஸ்துவின் பெயரிலோ அல்லது சத்தியத்திலோ மட்டுமல்ல, தெய்வீக ஒளியின் சுழற்சிகளில் இருக்க வேண்டியது போல சத்தியத்தை நிரூபிப்பதிலும் ஆகும். குருட்டு நம்பிக்கையின் மூலம் செயல்படுவது அறிவியலோ உண்மையோ அல்ல. இயேசுவில் வெளிப்படும் தெய்வீக குணப்படுத்தும் கொள்கையை பற்றிய மனித புரிதலோ அல்ல. அவருடைய தாழ்மையான பிரார்த்தனைகள் சத்தியத்தின் ஆழமான மற்றும் மனசாட்சியுடன் கூடிய எதிர்ப்புகளாக இருந்தன. மனிதனை கடவுளுடன் ஒப்பிடுவது மற்றும் சத்தியத்துடனும் அன்புடனும் மனிதன் ஐக்கியமாக இருப்பது. ரோமில் உள்ள அதிகாரிகளுக்கு பப்ளியஸ் லெண்டுலஸ் எழுதிய ஒரு பாரம்பரியம் உள்ளது. இயேசுவின் சீடர்கள் அவரை கடவுளின் குமாரனாக நம்புகிறார்கள். கிறிஸ்தவ அறிவியலில் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள். கடவுள் மட்டுமே மனிதனின் ஒரே ஆசிரியர் என்ற மகிமையான கருத்தை அடைந்துள்ளனர். கன்னி தாய் கடவுளை பற்றிய இந்த கருத்தை கருத்தரித்து அவளுடைய இலட்சியத்திற்கு இயேசுவின் பெயரை, அதாவது யோசுவா அல்லது இரட்சகர், வழங்கினார். மரியாளின் ஆன்மீக உணர்வின் வெளிச்சம் பொருள் சட்டத்தையும் அதன் தலைமுறை வரிசையையும் மௌனமாக்கி சத்தியத்தின் வெளிப்பாட்டின் மூலம் அவளுடைய குழந்தையை பெற்றெடுத்தது. கடவுளை மனிதர்களின் தந்தையாக காட்டியது. பரிசுத்த ஆவி அல்லது தெய்வீக ஆவி கன்னி தாயின் தூய உணர்வை மறைத்து இருப்பது ஆவி என்ற முழு அங்கீகாரத்துடன் இருந்தது. கிறிஸ்து கடவுளின் மார்பில், மனிதனாகிய இயேசுவின் தெய்வீக கொள்கையில் என்றென்றும் ஒரு கருத்தை வாழ்ந்தார். மேலும் பெண் இந்த ஆன்மீக கருத்தை உணர்ந்தாள். இருப்பினும் முதலில் சற்று வளர்ந்தது. கடவுளின் சந்ததியாக மனிதன், ஆவியின் கருத்தாக ஆவி இணக்கமானது மற்றும் மனிதன் நித்தியமானது என்பதற்கான அழியாத சான்றாகும். இயேசு மரியாளின் கடவுளுடனான சுய உணர்வுள்ள ஒற்றுமையின் சந்ததி. எனவே அவர் மற்ற மனிதர்களை விட வாழ்க்கையை பற்றிய ஆன்மீக கருத்தை கொடுக்க முடியும். மேலும் அன்பின் அறிவியலை, அவரது தந்தை அல்லது தெய்வீக கொள்கையை நிரூபிக்க முடியும். இயேசு துறவி அல்ல. ஸ்நானகரின் சீடர்களைப் போல அவர் உபவாசம் இருக்கவில்லை. ஆனால் நசரேயனைப் போல பசி மற்றும் உணர்ச்சிகளிலிருந்து இவ்வளவு தொலைவில் இருந்த ஒரு மனிதன் ஒருபோதும் வாழ்ந்ததில்லை. அவர் பாவிகளை கடுமையாகவும் தயக்கமின்றியும் கண்டித்தார். ஏனென்றால் அவர் அவர்களின் நண்பர். அதனால்தான் அவர் அந்த கோப்பையை குடித்தார். ஆன்மாவை கட்டுப்படுத்த அனுமதிக்கும் அளவுக்கு பொருள் உணர்வின் பிழைகளை நாம் போதுமான அளவு வென்றிருந்தால் பாவத்தை வெறுத்து ஒவ்வொரு முகமூடியின் கீழும் அதை கண்டிப்போம். இந்த வழியில் மட்டுமே நம் எதிரிகளை ஆசீர்வதிக்க முடியும். இருப்பினும் அவர்கள் நம் வார்த்தைகளை அப்படி அர்த்தப்படுத்தவில்லை. நாமே தேர்வு செய்ய முடியாது. ஆனால் இயேசு கற்பித்த வழியில் நமது இரட்சிப்பை செயல்படுத்த வேண்டும். திருச்சபையிலோ அல்லது அதற்கு வெளியேயோ உள்ள அனைத்து நல்லவற்றையும் மதிக்கும் அதே வேளையில் கிறிஸ்துவுக்கு ஒருவர் அர்ப்பணிப்பது தொழிலை விட ஆர்ப்பாட்டத்தின் அடிப்படையில்தான். மனசாட்சியில் நாம் வளர்ந்த நம்பிக்கைகளை பற்றி கொள்ள முடியாது. மேலும் மரணமில்லாத கிறிஸ்துவின் தெய்வீக கோட்பாட்டை அதிகமாக புரிந்து கொள்வதன் மூலம் நோயுற்றவர்களை குணப்படுத்தவும் பாவத்தின் மீது வெற்றி பெறவும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. கிறிஸ்தவ தியாகியே, உங்கள் எஜமானரின் கால்களின் செருப்புகளை அவிழ்க்க நீங்கள் தகுதியானவராக காணப்பட்டால் போதும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நமது பரலோக தந்தை, தெய்வீக அன்பு, அனைத்து மனிதர்களும் நமது எஜமானர் மற்றும் அவரது அப்போஸ்தலர்களின் முன்மாதிரியை பின்பற்ற வேண்டும் என்றும் அவரது ஆளுமையை மட்டும் வணங்கக்கூடாது என்றும் கோருகிறது. தெய்வீக சேவை என்ற சொற்றொடர் அன்றாட செயல்களுக்கு பதிலாக பொது வழிபாட்டை குறிக்கும் அளவுக்கு பொதுவாக வந்திருப்பது வருத்தமளிக்கிறது. இணக்கமான மற்றும் நித்திய இருப்பு பற்றிய கூற்றுகளுக்கான பாதுகாப்பு தெய்வீக அறிவியலில் மட்டுமே காணப்படுகிறது. கடவுளால் எல்லாம் சாத்தியம் என்று வேதம் நமக்கு தெரிவிக்கிறது. ஆவிக்கு எல்லா நன்மைகளும் சாத்தியம். நம் காலத்தில் கிறிஸ்தவம் மீண்டும் தெய்வீக கொள்கையின் சக்தியை 1900 ஆண்டுகளுக்கு முன்பு செய்தது போல் நோயுற்றவர்களை குணப்படுத்துவதன் மூலமும் மரணத்தை வென்றெடுப்பதன் மூலமும் நிரூபித்து வருகிறது. சத்தியத்தின் புனித சரணாலயத்தில் புனிதமான முக்கியத்துவம் வாய்ந்த குரல்கள் உள்ளன, ஆனால் நாம் அவற்றை கவனிப்பதில்லை. நம் வாழ்வில் இன்ப துன்பங்கள் என்று அழைக்கப்படுபவை மறைந்து போகும்போதுதான் பிழை புதைக்கப்பட்டு ஆன்மீக வாழ்க்கைக்கு உயிர்த்தெழுப்பப்படுவதற்கான சந்தேகத்திற்கு இடமில்லாத அறிகுறிகளை காண்கிறோம். அறிவியலில் எந்த வகையான பிழைக்கும் இடமோ வாய்ப்போ இல்லை. கிறிஸ்தவ சக்தியின் கூற்றுகளை விட உயர்ந்த சான்றுகளை ஒவ்வொரு நாளும் நம் மீது கோருகிறது. இயேசு அவற்றை அழித்தது போல பாவம், நோய் மற்றும் மரணத்தை ஆவியின் சக்தியால் அழிப்பதில் மட்டுமே இந்த சான்றுகள் உள்ளன. ஆன்மீக கருத்து உருவகப்படுத்துதல் நமது எஜமானரின் பூமிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சுருக்கமான வரலாற்றை கொண்டிருந்தது, ஆனால் அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே இருக்காது. ஏனென்றால் கடவுளின் யோசனையான கிறிஸ்து இறுதியில் அனைத்து நாடுகளையும் மக்களையும் கட்டாயமாக முற்றிலும் இறுதியாக தெய்வீக அறிவியலுடன் ஆட்சி செய்வார். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.